சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் ஐந்தாம் அத்தியாயம் அழைத்த இதழ்கள். கொள்ளைக்காரனான கடல்வேந்தனை தமது மகன் என்று சேரனின் அரசவை புலவரான பாணர் உறவு கொண்டாடியது அமைச்சர் அழும்பில்வேலுக்கு அதிர்ச்சியை தந்ததா, வியப்பை தந்ததா, அவநம்பிக்கையை தந்ததா என்று நிர்ணயிக்க முடியாத நிலை அவர் முகத்தில் பரவி நின்றதால் அவர் உணர்ச்சிகளை மீட்க பரணரே மீண்டும் பேசத் தொடங்கி, இச்செய்தி உமக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் வஞ்சிமா நகர்வாசிகளுக்கு புதிதல்ல என்றார் அமைச்சர் அழும்பில்வேல். பரணரை உற்று நோக்கி, புலவரே, உமக்கும் குழந்தை ஏதும் கிடையாது என்றுதான் எனக்கு கேள்வி என்றார் பதிலுக்கு. ஆம், எனக்கு குழந்தை ஏதும் பிறக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் குழந்தையை பெற்றுத்தான் அடைய வேண்டும் என்ற நியதி இல்லை என்றார் பரணர் தமது பெரிய சரிகை முண்டாசு தாங்கிய தலையை அசைத்து. தத்து எடுத்து பிள்ளையா, அப்படி ஸ்வீகாரம் ஏதும் புலவர் இல்லத்தில் நடந்ததாக கேள்வி இல்லையே என்று அமைச்சர் மீண்டும் சந்தேக குரலில் கேட்டார். பிள்ளையை தத்து எடுத்துத்தான் பெற வேண்டும் என்ற நியதியும் கிடையாது என்று பரணர் உறுதியாக பேசினார். அழும்பில் வேல் முகத்தில் சந்தேகத்தின் சாயை பூரணமாக நிலவியது. புலவர் தம்மை ஏமாற்ற ஏதோ பேசுகிறார், ஏதோ முக்கிய விஷயத்தை மறைக்க பார்க்கிறார் என்று நினைத்து அழும்பில் வேல் மகனை பெற வேறு வழியும் இருக்கிறதா புலவரே என்று வினவினார். குரலில் சந்தேகம் அதிகமாக ஒலிக்க, இருக்கிறது, புலவர் பதில் திட்டமாக இருந்தது. அந்த வழியை நான் அறியலாமா என்று அமைச்சர் கேட்டார். ஆஹா, தாராளமாக அறியலாம் என்ற பரணர் பிள்ளையை தானம் வாங்கலாம் என்று அறிவித்தார். அழும்பில் வேலின் முகத்தில் பிரம்மை அதிகமாக தட்டியது. என்ன என்ன, பிள்ளை தானமா என்று வினவினார் அமைச்சர். ஆம், இவனை தானம் வாங்கினேன், ஆனால் பெற்றிருந்தால் கூட இத்தனை அருமையான பிள்ளையை எனக்கு கிடைத்திருக்காது என்ற பரணர், அமைச்சரே, சமஸ்கிருதத்தில் யாரை பாராட்டலாம் யாரை பாராட்டக்கூடாது என்பதற்கு சுலோகம் இருக்கிறது. நஸ்வ புத்திர சுதாசன என்று சொல்கிறது சுலோகம். அதாவது தனது மகனை தந்தை எப்பொழுது பாராட்டக்கூடாது என்பது அந்த வாக்கியத்தின் பொருள் என்ற பரணர் முகத்தில் பெருமிதம் தெரிந்தது. அதனால் தானா கடல்வேதனை நீர் அதிகமாக பாராட்டவில்லை? அமைச்சர் கேள்வியில் வெறுப்பு இருந்தது. ஆம் என்றார் பரணர். இல்லையில் இன்னும் அதிகம் சொல்லியிருப்பீர். ஆம், சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது. நிரம்ப இருக்கிறதோ? இருக்கிறது. கொள்ள உள்படவா? இகழ்ச்சியோடு கேட்டார் அமைச்சர். பரணர் இதற்கு பதில் சொல்லவில்லை, ஏதோ சிந்தனையில் இறங்கினார். பதில் கடல்வேந்தரிடமிருந்தே வந்தது. அழும்பில் வேல், என்னை பற்றி நீங்கள் இருவரும் பேசுவது எனக்கு சங்கடமாயிருக்கிறது. நீர் என்னை பற்றி எந்த கருத்தை வைத்திருந்தாலும் கவலை இல்லை, உடனடியாக சஞ்சயனோடு உமது மாளிகைக்கு கிளம்பும் என்று கடுமையான குரலில் சொன்னார். பிறகு பரணரை நோக்கி, தந்தையே, நீங்களும் செல்லலாம் என்றார். அதில் உத்தரவின் தோரணை இருந்தாலும் பணிவும் கலந்திருந்தது. அழும்பில் வேல் நன்றாக நிமிர்ந்து நின்றார். கடல்வேந்தனே, உன்னோடு பருவ மங்கையான என் மகளை விட்டு போக முடியாது என்றார் கம்பீரமான குரலில். முடியாது, சஞ்சயன மந்திரிக்கு தாளம் போட்டான். கடல்வேந்தன் சொன்னான், மூன்றாவது ஜாமம் நெருங்குகிறது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தால் உங்களை நான் கூட காப்பாற்ற முடியாது என்றான். ஏன் என்று அமைச்சர் கேட்டார். என் மாலுமிகள் வந்துவிடுவார்கள் என்று குறிப்பிட்டான் கடல்வேந்தன். அப்படியானால் என் மகள் மட்டும் எப்படி உன் கொள்ளை இல்லை மாலுமிகளிடமிருந்து தப்புவாள் என்று வினவினார் அமைச்சர் சற்று தடுமாற்றத்தோடு. கடல்வேந்தன் கட்டிலில் கிடந்த அழகு சிலையையும் பார்த்து மந்திரியையும் பார்த்தான். அவளை காக்க என் கரம் இருக்கிறது என்று சொன்னான் முடிவாக. அமைச்சர் வெகுண்டார். அந்த கரம் எங்களை காக்காதா என்று கேட்டார். காக்க அவசியம் இல்லை என்று கடல்மேதன் மற்ற மூவரையும் செல்லும்படி சைகை காட்டினான். பரணரே முதலில் கிளம்பினார். கிளம்பும் முன்பு சொன்னார், மகனே, நான் சொன்னது நினைவிருக்கட்டும், இன்னும் ஒரு முறை மருந்து ஒரு முறை பால் புகட்ட வேண்டும் என்று கூறி கிளம்ப முற்பட்டார்.
கவலை வேண்டாம் தந்தையே, நிலக்கள்ளி நாளை காலையில் புத்துயிரும் புது தெம்பும் பெற்று எழுந்திருப்பாள் என்று கடல்வேந்தன் சொன்னதும் பரணர் கிளம்பிச் சென்றார். ஆனால் அமைச்சர் மட்டும் இடித்த புள்ளியை போல் நின்றார். சஞ்சயனும் இருந்த இடத்தை விட்டு அகலவில்லை. பரணர் சென்ற பிறகு அவர்களை திரும்பி பார்க்கவும் இயலவில்லை. கடல்வேந்தன் கட்டிலில் கிடந்த கட்டழகியை உற்று பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தான் அந்த வாலிப கொள்ளைக்காரன். அமைச்சருக்கும் சஞ்சயனுக்கும் அவன் முதுகு புறத்தை காட்டி உட்கார்ந்திருந்ததால் அவன் முதுகின் திடமும் ஒல்லியான சரீர பகுதி உருவிடப்பட்ட சாட்டையை போல் காட்சியளித்ததையும் நிலக்கள்ளியை கவனித்த அவன் சிறிதும் குனியாமல் நெட்டுக்குத்தாகவே உட்கார்ந்திருந்ததையும் கவனித்த அமைச்சர் அழும்பில் வேல் மிக பலசாலியும் உறுதியும் உள்ள ஒரு மனிதன் தன் பின்புறத்தில் நிற்பதை புரிந்து கொண்டார். அடுத்து தமது மாளிகையில் நடந்த நிகழ்ச்சிகளின் விவரங்களையும் எண்ணி பார்த்து பலமும் உறுதியும் மட்டுமல்ல, கூர்மையான அறிவையும் உடைய கடல்வேந்தன் எதையும் சாதிக்க வல்லவன் என்று உள்ளூர சொல்லிக் கொண்டார். அமைச்சர் மாளிகை உப்பரிகை குளத்தில் விளக்கை ஊதியவுடன் எதிரே இருந்த நிலக்கள்ளியை அணுகி அவளது மூக்கில் ஏதோ ஒரு சிறு துணியை அழுத்தி அவளை சிறு குழந்தை போல் தூக்கி கடல்வேந்தன் தோளில் போட்டுக் கொண்டதையும், ஒரு கையால் அவள் உடலை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையால் தமது உடலில் குறுவாளை அழுத்தி பேசாமல் தொடரும்படி கூறியதையும் நினைத்து பார்த்தார். தமது காவலர் யாரும் அவரை தடுக்காததும் அவருக்கு பெருவியப்பா இருந்தது. இப்படி அமானுஷ்யமான வேலைகளை செய்யக்கூடியவனை பகைத்துக் கொள்வது உசிதம் அல்லவென்று நினைத்தாரானாலும் மகளை அவனோடு விட்டு செல்வதற்கு அவருக்கு மனம் வராததால் நின்ற இடத்திலேயே நின்றார். வினாடிகள் ஓடின. கடல்வேந்தன் ஒருமுறை கூட பின்னால் நின்ற இருவரையும் திரும்பி பார்க்கவில்லை. அரை ஜாமம் சென்றதும் மூதாட்டி திரும்பவும் பால் கொண்டு வந்தாள். மீண்டும் தனது கச்சையில் இருந்து பரணர் கொடுத்த மாற்று மருந்து துளிகளை நிலக்கள்ளியின் வாயில் திறந்து நாக்கில் தடவினான் வேந்தன். பிறகு பாலையும் வலுக்கட்டாயமாக புகட்டினான். அப்படி புகட்டிய போது அவள் கன்னங்களில் சிறிது பால் வழிந்திருந்ததால் தனது அங்கியின் துணியால் துடைத்தான். கட்டிலில் கிடந்த கட்டழகியின் எழில் வதனத்தில் வியர்வை துளிகள் அரும்பின. மூதாட்டியை ஒரு துணியை கொண்டு வரச் சொல்லி முகவியர்வையையும் துடைத்தான். அடுத்த அறையின் சாளரங்களை திறந்துவிட்டு சுள்ளியாற்றின் காற்று நிலக்கள்ளியின் அழகிய மேனியில் படும்படி செய்தான். அத்தோடு மூதாட்டியை விழித்து, அம்மா ஒரு விசிறி கொண்டு வா என்றான். அவள் குணர்ந்த விசிறியால் அவள் முகத்தில் லேசாக விசிறவும் செய்தான். நான் விசிறட்டுமா என்று கேட்டுக்கொண்டு முன்னே அடி வைத்தார் அமைச்சர். கடல்வேந்தன் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் எதையோ உற்று கேட்டார். அவன் உற்று கேட்டதை அமைச்சரும் கேட்டார். ஆற்றங்கரையில் பலர் தடதடவென்று படகுகளில் இருந்து இறங்கும் ஒளிகள் கேட்டன. பிறகு பூரண குடியுடன் பலர் பாடுவதும் இறைச்சல் போடும் சத்தமும் கேட்டன. அமைச்சர் உள்ளுர நடுக்கம் கொண்டார். சஞ்சயனுக்கு பிராணனே போய்விடும் போல இருந்தது. அந்த ஒளிகள் வர வர தாங்கள் இருந்த இல்லத்தை நோக்கி வருவதையும் உணர்ந்த அமைச்சர் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டதை உணர்ந்தார். அதுவரை வாழவிருந்த கடல்வேந்தன் மூதாட்டியை நோக்கி, அம்மா இவர்கள் இருவரையும் ஒரு அறையில் வைத்து பூட்டிவிடு. இந்த கதவை சாத்திவிடு. மாலுமிகள் வந்தால் நான் களைத்து உறங்குவதாகவும் யாரும் என்னை எழுப்பக்கூடாது என்று உத்தரவென்றும் சொல்லிவிடு என்று கூறினார். மூதாட்டி வெளியே சென்று இரு காவலரோடு திரும்பி வந்தாள்.
நீங்கள் இருவரும் இவர்களோடு செல்லுங்கள், உங்களுக்கு எந்த தீங்கும் வராது
என்று உத்தரவிடும் தோரணையில் கூறினாள். அமைச்சர் சஞ்சயனை பார்க்க சஞ்சயன் அமைச்சரை பார்த்தான். அவ்விருவரையும் பார்த்த மூதாட்டி,
நிலைமை மீற முன் போய்விடுங்கள், மாலுமிகள் உங்களை வெட்டி போடும் முன்பு தப்புங்கள்
என்றாள் சற்று கடுமையாக. அமைச்சரும் சஞ்சயனும் காவலரை பின்தொடர அந்த அறைக்கு பின்னால் இருந்த ஓர் உள்ளறையில் அடைக்கப்பட்டனர். அந்த அறை சிறியதாயிருந்தாலும் அங்கிருந்து அடுத்த அறையை கவனிக்க கதவில் ஒரு துவாரம் இருந்ததை கவனித்த அமைச்சர் சிறிது ஆறுதல் அடைந்து அந்த துவாரத்தின் மூலம் அடுத்த அறையை கவனிக்கலானார். ஆனால் அவர் கண்ட காட்சி அவர் திகிலை குறைக்கவில்லை, அதிகப்படுத்தவே செய்தது. மூதாட்டி கொடுத்த துணியால் கடல்வேந்த நிலக்கள்ளியின் முகத்தை இருமுறை துடைத்தான். பிறகு கழுத்தையும் அடுத்து அவள் மேலாடையை நீக்கி மார்பையும் துடைத்தான். அமைச்சருக்கு பிராணனே போய்விடும் போல் இருந்தது. ஆனால் அடுத்து கடல்வேந்தன் அவள் மார்பின் மீது பழையபடி சேலையை பக்குவமாக மூடினான். கடைசியாக எழுந்து அரை வாயிற் படியில் இருந்து சுள்ளியாற்றங்கரையை நோக்கினான். பிறகு கதவை தாளிட்டுவிட்டு மீண்டும் கட்டிலின் பக்கத்தில் உட்கார்ந்து நிலக்கள்ளியின் அழகை பருகலானான். அவள் மூச்சில் இருந்த பழைய வேகம் மறைந்து விட்டதால் மூச்சு ஒரே சீராக வந்து கொண்டிருந்தது. சுள்ளியாரே, தாயே, உன் மகளை காக்க நீ இருக்கும் போது இவள் தந்தை ஏன் மன்றாடுகிறார் என்று சற்று உறக்கவே கேட்டான் கடல்வேந்தன் அமைச்சர் காதில் படும்படியாக. பிறகு நிலக்கள்ளியின் முகத்தை உற்று நோக்கினான். சுரணை மெல்ல வந்து கொண்டிருந்ததால் நிலக்கள்ளி தனது செம்பருத்து இதழ்களை சிறிது மடித்தாள். அதை தனது விரல்களால் பிரித்த கடல்வேந்தன் சற்றே குனிந்தான் அவற்றை நோக்கி. அப்போது மெல்ல கண்களை திறந்த நிலக்கள்ளி லேசாக புன்முறுவல் செய்தாள் கடல்வேந்தனை நோக்கி. பிறகு நடந்தது அமைச்சர் முற்றும் எதிர்பாராத நிகழ்ச்சி. அவர் மகள் ஏதும் அறியாத பேதை என்று அவர் அதுவரை நினைத்திருந்த நிலக்கள்ளி தனது கைகளை உயரத் தூக்கி அவன் கழுத்தை வளைத்தாள். தனது தலையையும் லேசாக தூக்கி, சுள்ளியாற்று காற்று சுகமாயிருக்கிறது என்றாள். தனது செவ்விய உதடுகளை விரித்து அவள் உதடுகள் துடித்தன, லேசாக அசைந்தன, பாதி விரிந்தன. அத்தனையிலும் அழைப்பு இருந்தது கடல் வேந்தனுக்கு. இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.